நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
Thank you.
துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ரோமர் முதலாம் அதிகாரம் முதல் 17 வசனங்களை படிக்க இருக்கிறோம். பவுல் ரோமாபுரிக்கு செல்ல விரும்பியதன் காரணமும், உலகத்தின் மேல் தேவ கோபாக்கினை வர இருப்பதன் காரணமும் ரோமர் முதலாம் அதிகாரத்தின் கருப்பொருளாகும். இந்த ஆரம்ப அதிகாரம் பல காரியங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. உன்னதமான ஊழியக்காரனாகிய பவுலின் ஊழிய நோக்கம், சுவிசேஷம் என்றால் என்ன என்பதன் விளக்கம், இவற்றை நாம் இங்கு காணலாம். இந்த நிருபம் முழுவதிலும் அவர் கூற விரும்பும் கருத்து, பாவத்தில் விழுந்து கிடக்கும் மனிதனின் நிலை, அதன் பரிகாரமாகிய சுவிசேஷத்தின் இன்றியமையாத தேவை என்பதாகும். ரோம நிருபம் முற்றிலுமாக விழுந்து போன மனிதனை சித்தரிக்கிறது. மனிதன் மீண்டும் முன்னிலைமையை அடைய முடியாதபடிக்கு பரிதாபமாக விழுந்து போனான். அவன் தன்னில் தானே நீதியற்றவனாய் இருப்பதனால் அவன் தேவ நீதியை பெற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும். சிறந்த கிறிஸ்தவ சித்தாந்தங்கள் அடங்கிய இந்த நிருபம் ரோமாபுரியில் உள்ள திருச்சபைக்கு அவர்களின் மார்க்க பேதத்தில் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த எழுதப்பட்ட போதிலும், இந்த நிருபத்தின் நோக்கம் அவர்களில் நிறைவேறவில்லை என்பது கவனிக்கத்தக்கதாகும். ரோம திருச்சபை ரோம நிருபத்தில் சொல்லப்பட்ட விசுவாசத்திலிருந்து வெகு தொலைவிற்கு சென்று விட்டதை காணலாம். இது இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட உண்மையின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை மனிதன் புரிந்து கொள்ளவும் இல்லை, தேவனை தேடவும் இல்லை. முதலாம் அதிகாரம் 16-17 வசனங்களில் இந்த அதிகாரத்தின் திறவுகோலை நாம் காணலாம். 16-17 வசனங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாகும். அந்த இரு வசனங்களையும் மனனம் செய்வதோடு அதன் கருத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை தனித்தனியாக ஏற்ற சமயத்தில் பவுல் பயன்படுத்துகிறார். பவுல் இந்த நிருபத்தை வாழ்த்து செய்தியோடு கூட ஆரம்பிக்கிறார். ரோமர் முதலாம் அதிகாரம் 1 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று அவர் தொடங்குகிறார். பவுல் என்ற பெயர் லத்தீன் மொழியிலே சிறியவன் என்று பொருள்படும். பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லது அடிமை என்று கூறுகிறார். அவர் தன்னை ஊழியக்காரனாக தானாக முன்வந்து ஒப்படைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார், நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆனால் அவர் நம்மை அடிமை கொள்வதாக அல்ல, நம்மை நாமாகவே முன்வந்து அவருக்கு அடிமைகளாக, அதாவது ஊழியக்காரராக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை தமக்கு ஊழியக்காரராக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை. லூக்கா 13:34 வசனம் கூறுவதை கவனியுங்கள், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்கிறார். அப்படியே யோவான் 5:40 வசனத்திலே உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராய் நம்மை ஒப்புக் கொடுப்பது ஒரு உன்னதமான சிலாக்கியம். ஆனால் நாம் மனம் ஓந்து நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நம்மை வற்புறுத்துவதில்லை. சவுல் தமஸ்குக்கு செல்லும் வழியில் கர்த்தர் அவனை சந்தித்தார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை சவுல் கேட்டதும் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு இயேசு, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானே என்றார். அந்த வேளையில் தானே சவுல் அவரை தன் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்கிறான். உடனே சவுல் கூறுவது என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறார். இங்குதான் சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறார். பவுல் தன்னை அறிமுகம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் என்று கூறுவதை கவனிக்க வேண்டும். அவர் தன்னை அப்போஸ்தலன் என்று அறிவிப்பது அவருடைய தீர்மானம் அல்ல, அது தேவனின் தீர்மானம். தேவன் அவரை அழைத்தார். பவுல் தன்னை முதலாவது கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது அவர் ஒரு அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக மாறுகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சாட்சியாகவும் மாறுகிறார். யார் அவரால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களே தேவனால் பயன்படுத்தப்படும் ஊழியக்காரராக முடியும். ஊழியத்தில் அவரால் அழைக்கப்படாத பல ஊழியக்காரரை நாம் காண முடியும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் கூறுகிறார். எரேமியா சிறுவனாக இருக்கும் போதே கர்த்தர் அவனை அழைத்தார் என்று எரேமியா முதலாம் அதிகாரம் 4-10 வசனங்களிலே காண்கிறோம். எரேமியா 23 அதிகாரம் 21 வசனத்தில், அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று கூறுகிறார். எரேமியா ஒரு அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி, பவுல் ஒரு அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். பவுல் தன்னை பற்றி கூறும்போது தான் ஒரு அப்போஸ்தலன் என்று கூறுகிறார். அப்போஸ்தலன் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். யோவான் 13 அதிகாரம் 16 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல என்று கூறுகிறார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற நுட்பமான பொருள் உண்டு. அவன் உயிர்த்தெழுந்த இரட்சகரின் சாட்சியாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 8 வசனத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அகால பிறவி போன்ற தனக்கு தரிசனமானார் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 வசனத்தில், நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனம் உள்ளவன் அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா என்ற கேள்விகளை பவுல் எழுப்புகிறார். பவுல் ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி, பவுலுக்கு பற்பல பாஷைகளை பேசக்கூடிய அப்போஸ்தல வரம் இருந்தது. அவருக்கு வியாதிகளை குணமாக்கும் வரம் இருந்தது. தேவன் ஒரு மனிதனை குணமாக்குகிறார் என்றால் அவரே நேரடியாக அதை செய்கிறார். அவர் வியாதிகளை குணமாக்குகிறார், தன்னுடைய ஊழியக்காரருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பவுல் வியாதிகளை குணமாக்கும் வரமுடையவராக இருந்தார். அவர் மரித்தவர்களையும் உயிர்ப்பித்தார். பேதுருவும் மரித்தோரை உயிர்ப்பித்தார் என்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. எனவே அவர்கள் அப்போஸ்தலர்கள். பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிமை. அவர் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். பிரித்தெடுக்கப்படுதல் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. இரு வெவ்வேறு வேற்றுமை உறுப்புகள் இவ்வார்த்தையில் மாறுபட்ட அர்த்தத்தை கொடுக்கின்றன. பவுல் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன். அவர் பிரித்தெடுக்கப்பட்டது ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து அல்ல. ஆகவே இருந்து என்ற வேற்றுமை உறுப்புகளை நாம் கவனிக்கவும். இன்று பல கிறிஸ்தவர்கள் சில காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் நான் இதை செய்வதில்லை, அதை செய்வதில்லை என்று கூறுவதிலிருந்து அதை நாம் கண்டுகொள்ளலாம். பிரியமானவர்களே, நாம் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தெசலோனிக்கேயர் மாயைகளை விட்டு விலகி தேவனிடத்தில் திரும்பினார்கள் என்று பவுல் 1 தெசலோனிக்கேயர் 9 வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் நாங்கள் இன்னாருடைய ஐக்கியத்திற்கு செல்வதில்லை என்று கூறவில்லை, கூற வேண்டியதன் அவசியமும் எழவில்லை. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பிரிக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கிறிஸ்தவன் பிரிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையாகவே அமையும். அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க முடியாது. அவன் எதை குறித்தும் குறை கூறிக்கொண்டும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டும் இருப்பான். திருமண ஆராதனையில் கணவனும் மனைவியும் கொடுக்கும் உடன்படிக்கைகளை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவருக்காக ஒருவர் வாழவும் வாக்கு கொடுக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. இதுதான் ஒருவருக்காக ஒருவர் பிரித்தெடுக்கப்படுவது. இதுதான் திருமணம். நாம் கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களானால் நம் வாழ்க்கை பிறரை கவர்ந்து இழுக்கும். ஆனால் பிறரை நம்மிடத்திலிருந்து பிரிக்காது. ஒரு சீன பெண் ஒரு முறை, கிறிஸ்தவர்கள் உப்பானவர்கள், உப்பு தாகத்தை உண்டாக்கும் என்று கூறினாளாம். பிரியமானவர்களை, சற்று யோசித்து பார்ப்போம். நம் மூலமாக யாராவது ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவின் மேல் தாகமுடையவர்களாக இருக்கிறார்களா? சிந்தித்து பார்ப்போம். ரோமர் 1:2-6 வசனங்கள் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷமே சுவிசேஷம் அல்லது நற்செய்தியாகும். அவர் யார், எதை நிறைவேற்றினார் என்று முற்றிலும் அவரை பற்றிய காரியமே சுவிசேஷம். இங்கு அவர் யார் என்பதை மிக தெளிவாக பவுல் கூறுகிறார். அவர் தேவனுடைய குமாரன். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுவே அவரின் அதிசயமான நாமம். இன்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை ஒரு சமயம் என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு சமயம் ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் அவர் தேவன். இன்று நமது தேவை அவரை பற்றி அறிந்து கொள்வதேயாகும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், மேலும் அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். இது அவருடைய மனித தன்மையை தெரிவிக்கிறது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். முதலாம் அதிகாரம் 5 வசனத்தில், அவர் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உயிர்த்தெழுதல் அவரை தேவனுடைய குமாரனாக மாற்றவில்லை. பதிலாக அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினால் அவர் உயிரோடு எழுந்தார். திருச்சபையில் விசுவாச பிரமாணத்தில் அவர் மெய்யான மனிதன் என்றும், மேலும் அவரே மெய்யான தேவன் என்றும் கூறப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இந்த விசுவாச பிரமாணம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து மெய்யான மனிதனும் மெய்யான தேவனுமாயிருக்கிறார். இனிமேல் மனிதன் அல்ல, ஏனெனில் அவர் தேவன். அவர் மனிதன் ஆனதினால் எவ்வளவும் தேவனில் சிறியவர் அல்ல. அவரே கடவுளும் மனிதனும் ஆனவர் என்ற சித்தாந்தத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்ற வாசகத்தை நாம் கவனிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலே எல்லாவற்றையும் நிரூபிக்கிறது. உயிர்த்தெழுதலே அவரை தேவகுமாரன் என்று அறிவிக்கிறது. நாம் வேதத்தை கவனமாக படித்தால் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மற்றும் ஒரு முக்கியமான சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து தம்மை விசுவாசிப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர்களுக்கு சக்தியையும் சமாதானத்தையும் அருளி செய்கிறார். மகிமையில் நமக்கு ஒரு மனிதன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் திருச்சபை இன்று அதை மறந்துவிட்ட நிலைமையில் இருக்கிறது. நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உயிரோடு இருக்கும் கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறதா? மேலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக திரும்ப வரப்போகிறார். அவர் பாவத்தை பரிகரித்து உலகத்தை நீதியோடு அரசாளுவார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபடியால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது அவரை பற்றி கொண்டவர்களாக, நம்முடைய சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோமா, அல்லது நியாய தீர்ப்பிற்கு ஏதுவாக நிற்போமா? நாம் அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவ கோபாக்கினைக்கு ஏதுவுள்ளவர்களாக இருப்போம். நம் சுய நீதியோடு நாம் அவர் சமூகத்தில் நிற்க முடியாது. அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் நியாயத்தீர்க்கப்படுவது நிச்சயம். எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் நியாயத்தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 1:7, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இங்கு கிருபை மற்றும் அப்போஸ்தல ஊழியம் ஆகிய இரு வார்த்தைகளும் முக்கியமானவைகளாகும். கிருபையே தேவன் மனிதனை இரட்சிப்பதற்கு காரணம். தேவன் நம்மீது கிருபை இல்லாதவராக இருந்திருப்பாரானால் நம்மில் எவரும் இரட்சிப்பை அடைந்திருக்கவே முடியாது. அப்போஸ்தல ஊழியம் என்பது குறிப்பாக பவுலுக்கு அருளப்பட்டிருந்தது என்றாலும் ஒவ்வொரு விசுவாசியும் அனுப்பப்பட்டவன் என்று கருதப்படுகிறான். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு என்று சாட்சியாக வாழ வேண்டும். நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் பிறர் நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிறர் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? அதுவே கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் செய்யும் தலையாய பணியாகும். நாம் வாசித்த வசனத்தில் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்ற பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். நாம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு முக்கியமானது. அவர் கிரியைகளினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தால் நம்மை ரட்சித்தார். நாம் ரட்சிப்பை பெற்ற பின் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இன்று பலர் தாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய செயலோ அதற்கு நேர் மாறாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கு நம்மை வழிநடத்துகிறது. ரோமர் 1:6, அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் என்று குறிப்பிடுகிறார். அழைக்கப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் குறிப்பிடுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் யார்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களே அழைக்கப்பட்டவர்கள் ஆவார். யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன என்று இயேசு குறிப்பிடுகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நாமே அழைக்கப்பட்டவர்கள். ரோமருக்கு எழுந்த நிறுவத்தின் முகவுரை பகுதியின் விளக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த முகவுரை பகுதியில் பவுல் நமக்கு சிறந்த செய்தியை கூறுகிறார். அந்த செய்தியானது உயிர்த்தெழுந்த இரட்சகரில் ஆரம்பிக்கிறது. இந்த செய்தி அனைத்துலகத்துக்கும் ஏற்ற செய்தி. இந்த செய்தி விசுவாசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்மை வற்புறுத்துகிறது. ரோமர் 1:2-3, ரோம திருச்சபையின் மக்களை தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். ஆம், அவர்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள், மேலும் அவர்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறவனே பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரிசுத்தவானாக மாறுகிறான். வசனம் 3 நாம் பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறுகிறார். அவர் தன் நிருபங்கள் எல்லாவற்றிலும் இவ்விதமாக வாழ்த்துவதை நாம் காண முடியும். புறஜாதியார் பயன்படுத்தும் கிருபை என்ற வார்த்தையையும் யூதர்கள் பயன்படுத்தும் சமாதானம் என்ற வார்த்தையையும் பவுல் தன்னுடைய வாழ்த்துறையில் சேர்த்து கூறுகிறார். ரோமர் 3:8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் விசுவாசம் உலகமெங்கும் பேசப்பட்டது, ஆட்சி செய்பவர்களையும் சிந்திக்க வைத்தது. எனவே விசுவாசிகளுக்கு அன்று உபத்திரவம் வந்தது. 9 நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். 1 தேவனுடைய சுவிசேஷம் என்று கூறினார். இங்கு குமாரனுடைய சுவிசேஷம் என்று கூறுகிறார். இறுதியில் என்னுடைய சுவிசேஷம் என்று கூறுவதையும் நாம் காணலாம். மேலும் அவர் இவ்வசனத்தில் இடைவிடாமல் ரோம விசுவாசிகளுக்காக ஜெபிப்பதை சுட்டிக்காட்டுகிறார். நீங்கள் திறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று 10 வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பது என்பது கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதாகும். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை மிகவும் நேசித்தார். எந்த போதகரும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க விருப்பமில்லாதவராக இருந்தால் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்க முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 11 உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களுடைய கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடினாலே. இது ஊழியக்காரனின் விசுவாசத்தால் விசுவாசிகள் ஆறுதல் பெறுவதையும் விசுவாசிகளின் அனுபவத்தால் ஊழியக்காரர் பெறும் ஆறுதலையும் குறிக்கிறது. ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே நல்லுறவு தேவை, விசுவாசமும் அனுபவமும் தேவை. 12 எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் தனக்கு நல்ல பிரயாணம் கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27 அவர் ரோமாபுரிக்கு சென்ற பிரயாணம் பல்வேறு இடையூறுகள் நிறைந்த ஒரு பிரயாணம் என்பதை எடுத்துக் கூறுகிறது. எனினும் அது ஒரு நல்ல பிரயாணம். மேலும் அவர் ரோமாபுரிக்கு செல்வது தேவனுடைய சித்தம். 13 சகோதரரே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கும் மனதில்லை. ரோம திருச்சபையில் பவுலின் ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் பல்வேறு இடங்களில் பவுல் சென்று ஊழியம் செய்த போது அவருக்கு கிடைத்த கனிகள். இக்கனிகளில் ஆவியின் கனிகள் காணப்படுகிறதா என்று காணவே அவர் விரும்புகிறார். ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையில் இந்த ஆவியின் கனி நிறைந்திருக்கிறதா என்று நாமும் பார்க்க வேண்டும். 14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். பவுல் தன்னை நான் கடனாளியாயிருக்கிறேன் என்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை கேட்கும் வரை நாம் சுவிசேஷத்துக்கு கடனாளிகளே. 15 ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்கிறார். அவர் கடனாளி, எனவே கடனை செலுத்த தான் ஆயத்தமாக இருப்பதாக கூறுகிறார். அவரால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை பெற்ற நாம் அதை அறிவிக்க கடனாளிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் கூறுகிறார். இயேசு தன்னை குறித்து நானே என்று பல அறிக்கைகளை கொடுப்பதை நாம் யோவான் சுவிசேஷத்தில் படித்தோம். இங்கு பவுல் தன்னை குறித்து நான் என்று கூறும் 3 முக்கிய கூற்றுகளை 14, 15, 16 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, நான் கடனாளி என்று ஒத்துக்கொள்கிறார். பின்பு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இப்போது நான் வெட்கப்படேன் என்று தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து விடுவித்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வது நமக்கு வெட்கமாக தெரிகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சுவிசேஷத்தை குறித்து அவர் ஏன் வெட்கப்படவில்லை? சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. இரட்சிப்பை உண்டாக்கும் தேவ பலன் அதுவே. எனவே இரட்சிப்பை ஏற்படுத்துவதே சுவிசேஷத்தின் நோக்கம். ரட்சிப்பு என்பது பொதுவாக விடுதலை என்று பொருள்பட்டாலும் கூட அது ஒருவன் நீதிமான் ஆக்கப்படுவதிலிருந்து அவன் மகிமையடையும் வரை அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கியதாகவே உள்ளது. அது ஒரு குறிப்பிட்ட செயல் மாத்திரமல்ல, அது தொடர்ந்து நடைபெறும் செயல். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்ற கருத்துடையதாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்ற சொற்றொடர் யூதருக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. சுவிசேஷம் எருசலேமில் ஆரம்பித்து யூதேயா, சமாரியா மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம் செல்வதால் அது அனைத்து உலகத்துக்கும் உரியது. எனவே சுவிசேஷத்தின் நோக்கம் ரட்சிப்பு, அதன் எல்கை அனைத்து உலகம், அதன் நிபந்தனை கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். 17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமானும் விசுவாசத்தினால் தான் பிழைப்பான், தன் நீதியினால் அவன் பிழைக்க முடியாது. இவ்வசனத்தின் பொருள் தேவனிடத்திலிருந்து வரும் நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதே. அது மனிதனுடைய நீதி அல்ல, தேவனிடத்திலிருந்து வரும் நீதியாகும். ஏசாயா 64:6 எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனிடத்திலிருந்து வரும் நீதியை எவ்விதம் பெற்றுக் கொள்கிறோம்? கிறிஸ்து மனிதனின் அநீதியை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவனுக்காக தண்டனையை அனுபவித்ததினால் தேவன் அவனை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக பார்க்கிறார். கிறிஸ்து அவனுக்காக அனுபவித்த பாடுகளின் நிமித்தம் தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த நீதியை பெற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு வழி விசுவாசமே. எனவே விசுவாசமே நீதியை கொண்டு வருகிறது. ஒருவனும் அதை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள முடியாது, அதை பணம் கொடுத்தும் வாங்கிவிட முடியாது. விசுவாசத்தினாலே அன்றி அதை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. தேவன் நம்மை விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கிறார். நாம் விசுவாசத்தின் மூலமாகவே வாழ்கிறோம், விசுவாசத்தோடே மறிப்போம், விசுவாசத்தோடே நித்திய காலமாக வாழ்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரமதகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை நீர் நீதிமான் ஆக்கியதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். உம்முடைய நீதியை நாங்கள் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பவுலை போல நாங்களும் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.